பொருளுரை வழங்குபவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க ஸ்தாபக ஆச்சாரியர் அது திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத அவர்கள்.
Chapter 18, text number 61.
பதினெட்டாவது அத்தியாயம் 61வது பதம்.
ஈஸ்வர சர்வபூதானாம் விதேஷேர்ஜுன திஷ்டதி ब्रह्मयं सर्वभूतानि यन्त्रारूढानि मायया Anyone else like to chant? Translation: The Supreme Lord is situated in everyone's heart, O Arjuna, and is directing the wanderings of all living entities who are seated as on a machine made of the material energy.
மொழிபெயர்ப்பு. அர்ஜுனா, முழுமுதற் கடவுள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்கின்றார். ஜட சக்தியால் செய்யப்பட்ட ஒரு இயந்திரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் போன்ற உயிர்வாளிகளின் பயணங்களை அவரே வழிநடத்துகிறார்.
Purport: Arjuna was not the supreme knower, and his decision to fight or not to fight was confined to his limited discretion.
பொருளுரை: அர்ஜுனன் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்ல. போரிடுவதா கூடாதா என்பதற்கான அவனது முடிவு ஓர் அளவிற்குட்பட்ட அவனது விவேகத்தை பொறுத்ததா இருந்தது.
Lord Krishna instructed that the individual is not all in all.
பகவான் கிருஷ்ணரோ ஜீவாத்மாவே எல்லாம் என்பது சரியில்லை என்று அறிவுறுத்தினார்.
The Supreme Personality of Godhead, or He Himself, Krishna as the localized super soul, sits in the heart directing the living being.
முழுமுதற் கடவுள் அல்லது தாமே ஸ்ரீகிருஷ்ணரே பரமாத்மாவாக ஜீவாத்மாவை வழிநடத்திக் கொண்டு இதயத்தில் அமர்ந்திருக்கிறார்.
After changing bodies, the living entity forgets his past deeds, but the super soul, as the knower of the past, present and future, remains the witness of all his activities.
உடல்களை மாற்றிக்கொண்ட பின் உயிர்வாளி தனது முந்தைய செயல்களை மறக்கின்றது. ஆனால் கடந்த கால தற்கால எதிர்கால விஷயங்களை எல்லாம் அறிபவரான பரமாத்மாவே அவனது செயல்களுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கின்றார்.
Therefore, all the activities of living entities are directed by this super soul.
எனவே உயிர்வாளிகளின் செயல்கள் எல்லாமே இந்த பரமாத்மாவால் வழிநடத்தப்படுபவையே ஆகும்.
The living entity gets what he deserves and is carried by the material body, which is created in the material energy under the direction of the super soul.
தனக்கு தகுதி உடையவற்றை உயிர்வாழி பெறுகின்றான். பரமாத்மாவின் இயங்குதலுக்கு கீழ் ஜட இயற்கையால் தயாரிக்கப்பட்ட ஜட உடலால் அவன் சுமந்து செல்லப்படுகிறான்.
As soon as a living entity is placed in a particular type of body, he has to work under the spell of that bodily situation.
ஒரு குறிப்பிட்ட உடலில் உயிர்வாழி வைக்கப்பட்ட உடனேயே அவன் அந்த உடலின் நிலைக்கு ஏற்றதான மயக்கத்திற்கு கீழ் செயல்பட வேண்டியிருக்கிறது.
A person situated in a high-speed motor car goes faster than one seated in a slower car, though the living entities, the drivers, may be the same.
ஓட்டுநர்கள் அதாவது உயிர்வாளிகள் ஒரே மாதிரியாய் இருப்பினும் வெகு விரைவாக செல்லும் மோட்டார் காரில் அமர்ந்திருக்கும் ஒருவன் மெதுவாக செல்லும் காரில் இருப்பவனை விட வேகமாக பயணம் செய்கின்றான்.
Similarly, by the order of the Supreme Soul, material nature fashions a particular type of body to a particular type of living entity, so that he may work according to his past desires.
அதுபோலவே பரமாத்மாவின் ஆணையால் ஜட இயற்கை ஒரு குறிப்பிட்ட ஜீவாத்மாவுக்கு அவன் கடந்த கால விருப்பங்களுக்கு ஏற்ப செயல்படுவதற்காக ஒரு குறிப்பிட்ட உடலை தயார் செய்து கொடுக்கின்றது.
The living entity is not independent.
ஜீவாத்மா சுதந்திரமானவன் அல்ல.
One should not think himself independent of the Supreme Personality of Godhead.
முழு முதற் கடவுளினின்றும் தாம் சுதந்திரமானவன் என்று ஒருவன் எண்ணம் கொள்ளக்கூடாது.
The individual is always under the Lord's control.
ஜீவாத்மா எப்போதுமே அவரது கட்டுப்பாட்டிற்கு கீழ் தான் இருக்கின்றான்.
Therefore, one's duty is to surrender, and that is the injunction of the next verse.
எனவே அவருக்கு சரணடைவதே அவனது கடமை. அதுவே அடுத்த பதத்தின் உபதேசம்.
ஈஸ்வர சர்வபூதானாம் விதேஷே ஜுன திஷ்டயன் திஷ்டதி ப்ரஹ்மயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயயா. த The Supreme Lord is situated in everyone's heart, O Arjuna, and is directing the wanderings of all living entities who are seated as on a machine made of the material energy.
மீண்டும் ஒளிபெயர்ப்பு அர்ஜுனா முழுமுதற் கடவுள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்கின்றார். ஜட சக்தியால் செய்யப்பட்ட ஒரு இயந்திரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் போன்ற உயிர்வாளிகளின் பயணங்களை அவரே வழிநடத்துகிறார்.
This verse is coming in a series of verses leading to the conclusion of Bhagavad Gita.
பகவத் கீதையின் முடிவுரையை நமக்கு கொடுக்கும் நேரியில் ஒரு தொடர் பதங்களின் ஒரு பதமாக இன்றைய பதத்தை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம்.
பகவத் கீதா has a conclusion.
பகவத் கீதைக்கென்று ஒரு முடிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது.
Actually in English the word conclusion can mean just more or less the end.
ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் கன்க்ளூஷன் முடிவுங்கிற வார்த்தை ஒரு இறுதி நிலையை சொல்வதாக தெரிகிறது.
So this is almost the end of Bhagavad Gita.
இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் நிலையும் பகவத்கீதையின் இறுதி நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம்.
That conclusion also means the Siddhanta is the word given in Sanskrit.
சமஸ்கிருதத்தில் சித்தாந்தம் என்ற வார்த்தையால் வர்ணிக்கப்படும் அந்த வார்த்தையாலும் அந்த முடிவிலை என்பதையே நாம் தெளிவுபடுத்தலாம்.
It means after considering all the different points to come to a to ascertain what is actually the essence.
அதாவது பல்வேறு தரப்பட்ட விஷயங்களையும் ஆராய்ந்த பின் ஒரு சாரமாக ஒரு இறுதி அம்சமாக வழங்கப்படும் ஒரு விஷயமாகவும் அதை கொள்ளலாம்.
So now the essence of Bhagavad Gita is about to be spoken and Krishna is preparing Arjuna for that.
பகவத் கீதையின் சாரத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் வழங்கப்படவிருக்கும் நிலையில் அர்ஜுனனை தயார்படுத்துகிறார் இந்த பதங்களின் வாயிலாக.
Krishna in this verse is summarizing two important points that have been made throughout the Bhagavad Gita.
Bhagavad Gita முழுவதும் விவரிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் இரண்டு முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர்.
And he's bringing these two points together with another point that is also stressed throughout Bhagavad Gita.
இந்த இரண்டு விஷயங்களை இன்னொரு விஷயத்துடன் இணைக்கிறார். அந்த இன்னொரு விஷயமும் பகவத் கீதையின் முக்கிய அம்சமாகவே இருக்கிறது.
So one point is that the living beings, the jivas, are situated within various bodies according to their karma.
அவரவர்களின் கர்மத்தை பொறுத்து வெவ்வேறு தரப்பட்ட உடல்களில் ஜீவாத்மா குடிகொண்டிருக்கிறான் என்பது ஒரு விஷயம்.
And in this way they're going from body to body to body.
இவ்வாறாக ஒரு உடலின் விட்டு அடுத்த உடல் அடுத்த உடல் அடுத்த உடல் என்று பிரயாணம் செய்கின்றனர்.
And another point is that the Supreme Lord is he also goes with the jiva and enters into every body.
இன்னொரு விஷயம் பரமாத்மாவில் இருக்கக்கூடிய நிலையில் பகவானும் அந்த ஜீவனுக்குள் உடனேயே சென்று கொண்டே இருக்கிறார் ஜீவனுடன்.
So these two points have been stated in various places and various ways throughout the Bhagavad Gita.
Bhagavad Gita முழுவதும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதத்தில் இந்த இரண்டு விஷயங்களும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன.
And that the jiva is dependent upon and subordinate to the Paramatma has also been stressed throughout Bhagavad Gita.
பரமாத்மாவை சார்ந்தே ஜீவாத்மா இருக்க வேண்டியதென்றும் அவருக்கு கீழ்பட்ட நிலையில் அவர்களுக்கு அடிபணிந்த நிலையில் இருக்க வேண்டியதுதான் ஜீவாத்மா என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பல இடங்களில் பகவத்கீதையில்.
So these points are being stressed again and brought together.
திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் மறுபடியும் ஒரு சேர இங்கு விளக்கப்பட்ட நிலையை காண்கிறோம்.
And leading up to the what would seem the obvious conclusion of Bhagavad Gita.
பகவத்கீதையின் மிக தெளிவான இறுதி அம்சம் எதுவோ அதற்கு நம்மை இட்டு செல்லும் ஒரு நிலையில் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கிறோம்.
That because the jiva in conditional life is suffering due to not taking shelter of the Supreme Lord, then he should take shelter of the Supreme Lord for his own best interest.
பகவானிடம் தஞ்சமடையாத நிலையில் பலதரப்பட்ட துன்பங்களை அனுபவித்த வண்ணம் இருக்கிறது ஜீவாத்மா என்பதும், பகவானிடம் நாம் தஞ்சம் அடைந்து தீர வேண்டும் என்பதும் தெளிவுபடுத்தப்படுகிறது இந்த இடத்தில்.
So this is the point that's being led up to.
இப்பொழுது நாம் நம்மை இட்டு செல்லக்கூடிய இடமும் இந்த இடமே ஆகும்.
சாவதாமான் பரித்தஜா மாம் ஏகம் சரணம் ரஜா அஹம் துவாம் சாவ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. You can get the translation.
அனைத்து தர்மங்களையும் விட்டொழித்து என்னிடமே நீ சரணடைவாயாக, உன்னை அனைத்து பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிக்கின்றேன், பயப்படாதே.
Krishna says surrender unto me exclusively.
என்னிடம் மட்டுமே நீ சரணடைவாயாக என்று ஸ்ரீகிருஷ்ணர் தெளிவுபடுத்துகிறார்.
I will deliver you from all material sinful reactions.
அனைத்து விதமான ஜட பாவ விளைவுகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கிறேன், உறுதியளிக்கிறார்.
Do not fear.
பயப்படாதே.
Have faith.
என்னிடம் நம்பிக்கை கொள்.
Be confident.
என்னிடம் நீ உறுதியான ஒரு நம்பிக்கையை கொள்வாயாக.
கிருஷ்ணா, you're a jiva.
நீ ஒரு ஜீவன். ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார்,
I am the supreme lord.
நான் முழுமுதற் கடவுள்.
You have an eternal relationship with me.
என்னுடன் உனக்கு ஒரு நிரந்தர உறவு முறை இருந்து கொண்டிருக்கிறது.
You are eternally my servant.
நீ நிரந்தரமாக என்னுடைய சேவகன்.
But you are suffering in this material condition.
ஆனால் கட்டுண்ட நிலையில், இந்த ஜட நிலையில் நீ துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்.
You do not want to suffer.
நீ துன்பப்பட விரும்பவில்லை தான்.
I also do not want you to suffer.
எனக்கும் நீ துன்பப்படுவதில் எனக்கு விருப்பமில்லை தான்.
But you have voluntarily taken upon yourself this suffering condition.
ஆனால் நீயே தன்னிச்சையாக இந்த கட்டுண்ட நிலைக்கு உன்னையே தள்ளி கொண்டு சென்றிருக்கிறாய்.
But I can deliver you from that if only you agree to be delivered.
நீ ஒரு ஒத்துக்கொள்வாயே, ஆனால் உன்னை நிலையில் இருந்து விடுவிக்க நான் தயாராக இருக்கிறேன்.
You simply have to recognize my superiority.
வெறுமனே நீ என்னுடைய அந்த உச்ச நிலையை அறிந்து உணர வேண்டியதுதான்.
So you may think, well, this is rather haughty of Krishna. Do you know what haughty means? It means like a very, taking a very high position.
இந்த இடத்துல ஒரு சிந்தனை நமக்கு வரலாம். இவர் என்ன பெரிய ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மாதிரி நம்மளை வந்து அவர் கீழ்ப்படிஞ்சு அடிபணியை சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து ஒரு மிதப்பல இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவரா?
If someone comes among us and starts speaking down to us, we think, who is this person?
யாராவது ஒருத்தர் நம்மிடையே இருக்கிறவர் கூட வந்து நம்மளை ரொம்ப கீழே நிலையில வச்சு அவர் நம்ம கிட்ட நாட ஆரம்பிச்சாருன்னா, யார் இவர் நம்மளை இந்த மாதிரி நடத்துறாரு அப்படின்னு நம்மளும் நினைக்க ஆரம்பிக்கிறோம்.
If we, someone is passing on the street and we walk up to them and say, hey you, just go over that sir.
But there will nadandu poyta irukrappa diliyan nortra paathu inga paarpa avlo varuma po appdi namba sonnona,
who are you to say this to me? What is your authority over me?
Avudane solluvaru unak enna pa adhigaram irukudhu enna odhi po nu solradhukku.
So it may seem that Krishna is being high handed. He's demanding total surrender to him.
முழுவதுமான சரணாகதியை அவர் நம்மிடம் இருந்து நிர்பந்தப்படுத்தி என்னிடம் நீ சரணடை என்று சொல்கிறார் என்றால், ஒரு உயர்நிலையில் அவர் தன்னை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது தெளிவுபடுகிறது.
But this is Krishna saying for the jiva's self-interest, not actually for Krishna's own personal interest.
ஆனா இந்த இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றது நம்முடைய நன்மைக்காக, ஜீவாவினுடைய ஜீவர்களினுடைய நன்மைக்காக ஒழிய அவருக்கென்று இதில் எந்த விதமான விருப்ப இருப்பில்லை.
Someone says to us, you just do what I said.
நான் சொன்ன சொல்றேனோ அதை செய்யன்னு யாராவது நம்ம கிட்ட வந்து சொன்னா,
and we may do so because we are forced to do so.
நம்ம வந்து இத வந்து செஞ்சிருவோம். அவர் என்ன சொல்றாரு, எப்ப செய்வோம், நிர்பந்தப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டால் அப்ப செய்வோம்.
We are afraid that if we don't comply that we will suffer.
ஒருவேளை ஒரு
just like some school teacher tells the child, hey stand up, and the child stands up, he's afraid of being punished otherwise.
ஒருவேளை இவர் சொல்றத நம்ம கேட்காம இருட்டோம்னு சொன்னா நமக்கு இதனால துன்பம் வருமோ? ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிற பையனை வாத்தியார் வந்து எந்திரிச்சுடா அப்படின்னா, அவன் டக்குன்னு எந்திரிக்கிறான், என்ன தண்டனைக்கு பயந்துக்கிட்டு.
But people do not like this very much because they feel that the other person is simply exploiting them.
ஆனா பொதுவா மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் நடத்துறாங்கன்னா அதுல வந்து அவ்வளவு விருப்பம் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா நம்மளை வந்து அவர் ஆதிக்கம் பண்றாருங்கிற ஒரு எண்ணம் உடனே வந்துருக்கு.
But Krishna's demanding us to surrender to him is not for Krishna's own self interest.
ஆனால் இங்கு கிருஷ்ணர் நம்மை சரணடைய சொல்வது என்பது அவருடைய சொந்த நலனிற்காக அல்ல.
It is simply that Krishna is the supreme personality of Godhead.
இங்கே வெறுமனே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் கிருஷ்ணரே முழு முதல் கடவுள் என்பதுதான்.
And the jiva is the eternal servant of Krishna.
ஜீவர்கள் நிரந்தரமாகவே கிருஷ்ணரின் சேவகர்கள் என்பதுதான்.
So the jiva, that means every one of us, we are all individual jivas.
அதனால் ஜீவர்களாக, அதாவது நம்மில் இருக்கும் ஒவ்வொருவரும் நாம் தனித்தனியான ஜீவர்களாக இருக்கும் நிலையில்
the jiva cannot be happy unless he admits his position of subordination to Krishna.
கிருஷ்ணரின் சேவகன் நான் என்பதை ஏற்றுக்கொள்ளாத நிலை வரையிலும் ஒரு ஜீவன் எவ்வகையிலும் இன்ப நிலையில் லயிப்பதற்கு நியாயமில்லாத அம்சமாக இருக்கிறது.
So what Krishna is demanding is for our best interest.
ஆகவே கிருஷ்ணர் நம்மிடம் இருந்து எதிர்பார்த்து நம்மை செய்ய சொல்வது என்பது நம்முடைய நன்மைக்காகவே.
Krishna is not forcing.
கிருஷ்ணர் இங்கு எவ்வகையிலும் நிர்பந்தப்படுத்தவில்லை யாரையும்.
But he has simply requested you surrender to me.
வேண்டுகோளை எடுத்து வைக்கிறார், நம்மிடம் என்னிடம் நீங்கள் சரணடையுங்கள் என்று.
If we don't surrender to Krishna, then we can pretend to be independent of Krishna.
கிருஷ்ணரிடம் நாம் சரணடைய விருப்பமில்லாத நிலையில் சரணடையாமல் இருந்தால் நாமும் ஒரு வேஷதாரியாக இருக்கலாம், அதாவது நம் இஷ்டம் போல் நான் வாழ்பவன் தான் என்ற இந்த நிலையில்.
But then we will have to suffer in this material world.
இந்நிலையில் ஜட தலையில் நாம் சிக்கி தவித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான்.
Now maybe you ask that why does Krishna make a suffering condition in this material world?
சிலர் கேட்கலாம், ஏங்க இந்த ஜடத்தலையில வச்சு நம்மள ஏங்க இவ்வளவு துன்பப்படுத்திட்டு இருக்கிறார் இந்த கிருஷ்ணர்.
Why doesn't, why isn't everything just nice in this material world?
ஏங்க எல்லாமே நல்ல சுகமா இருக்கிறதாவே இருந்துட்டு போயிடலாம் இல்ல, ஜட உலகத்துல செஞ்சிருக்கலாம் இல்லவரு.
We come to this, the answer is that we come to this material world due to forgetfulness of Krishna.
Krishna maradiyin karanamagathaan naan inge vandu veechidanil irundu kondirukkiram endradhaan indha kelvikku badhil.
Our natural position is to love Krishna.
Nammudaiya iyarkai nilaiye Krishnaridam naam seiyum anbu parimaatra nilaidhaan.
There is no reason to come to this material world.
Krishna inda jadathalil naam vandu veechidavadharku vera endha kaaranamum illai.
But we only come here because we don't want to love Krishna.
Krishnaridam anbu parimaatram seiya naam virumbada nilaiyil inga naam veechidaindhu varugirom.
In other words, we envy Krishna.
Innoru vagaiyila sonnumna நாம் கிருஷ்ணரின் பால் பொறாமை கொண்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம்.
We want, we are envious of Krishna, and then that envy that that is directed towards all other living beings also.
ஒரு பொறாமை மனப்பான்மைங்கிறது அங்கிருந்து ஆரம்பிச்சு மற்ற ஒவ்வொரு உயிர்வாளியிடமும் நாம் செலுத்தும் ஒரு குணாதிசயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது.
And we want to take the position of Krishna as being the Ishvara, as being the controller, the enjoyer.
கிருஷ்ணரின் நிலைக்கு, அதாவது ஒரு கட்டுக்காப்பாளராக அனுபவிப்பாளராக அவர் இருக்கும் அந்த நிலையை நாம் அடைந்து அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருப்பதனால்.
So Krishna gives us facility in this material world that you want to enjoy separately from me. Okay, go ahead.
இந்நிலையில் கிருஷ்ணர் என்னிடம் இருந்து தனிப்பட்ட முறையில் நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? அப்படியானால் நீ இருக்க விடைய வேண்டிய இடம் உனக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த ஜட உலகங்கள் என்று நம்மை இங்கே கீழிறக்குகிறார்.
But actually we cannot be happy in this material world because it is an unnatural situation.
உண்மையை சொல்லணும்னா இந்த ஜட உலகத்துல என் நிலையிலும் நாம் சுகமான நிலையில் இருந்து விட முடியாது, ஏனென்றால் இயற்கைக்கு புறம்பான நிலையில் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம்.
One who is envious of others can never be happy.
இந்த மாதிரி இந்த நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த அம்சத்தின் பால் பொறாமை கொண்ட நிலையில் இருப்பவர் எவருமே சந்தோஷமாக இருந்து விட முடியாது.
So we're all trying to establish ourselves as supreme controllers, but then we come into competition with every other living entity.
உச்ச கட்டுக்காப்பாளராக நானே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் எல்லோருக்கும் இருக்க பெரிய போட்டி நிலவிக் கொண்டிருக்கிறது ஒருவருடன் ஒருவருக்கு.
So every jiva is competing with every other jiva to show I'm the boss, I'm the best, I'm the enjoyer.
ஒவ்வொரு ஜீவனும் இன்னொரு ஜீவனுடன் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது, நானே இருப்பதில் சிறந்தவன், நானே எஜமான் என்று, நானே அனுபவிப்பவன் என்றும்.
But actually none of us can be the enjoyer because constitutionally we are servants of Krishna.
சாசன நிலையில் நாம் சேவகர்களாக இருக்கும் பட்சத்தில் நாம் என் நிலையிலும் இங்கு அனுபவிப்பாளர்களாக இருந்து விட முடியாது.
So then we become frustrated.
இந்த நிலையை அப்படியே அந்த நிலையை நாம் மேற்கொண்டு தொடர்ந்து கொண்டிருக்கும் இதில் நமக்குன்னு ஒரு frustration.
விரக்தி, விரக்தி நிலை ஏற்படுகிறது.
And therefore our envy of other living beings increases.
இந்த விரக்திங்கிற அடிப்படையில் ஏற்படுற இந்த இது ஒவ்வொரு உயிர்வாழிடமும் நமக்கு ஒரு பொறாமையை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது.
And we perform activities that are envious, expressing our envy of others.
இந்த பொறாமையை வெளிக்காட்டு ரீதியில நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அமைகிறது.
Now there's a new concept introduced into India from the West. Express yourself.
மேற்கத்திய நாடுகளிலிருந்து இப்ப இந்திய மண்ணிற்கு வந்திருக்க ஒரு சில விஷயம், உன்னை நீ வெளிக்காட்டிக்கொள் என்று.
This is a modern Western idea.
இங்க அது மேற்கத்திய நாகரீக அபிப்பிராயம் இது.
In advanced culture, one is trained to speak according to Shastra.
முன்னேறிய கலாச்சாரத்தில் சாஸ்திர அடிப்படையிலேயே அனைத்து பேச்சுக்களும் அவனுக்கு அமைய வேண்டும் என்பது நிலை.
To speak that which is meaningful and beneficial for others.
அர்த்தமுள்ளதாகவும் இருக்க வேண்டும், அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் அந்த பேச்சு என்பது நிலை.
But this express yourself means that whatever nonsense idea comes into your head, impelled by calm, crowd, lobe, etc., you just let it out.
காம கோர லோபத்தின் அடிப்படையில் ஏற்படும் அவரவர்களின் அபிப்பிராயத்தை நீ உன்னை வெளிக்காட்டுக்கொள் என்ற அந்த பதத்தில் உத்தியோகப்படுத்தப்படும் எவரும் ஏதோ